அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 8 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை, பிறகு செய்தி அரங்கில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் யாழ் விஜயம் குறித்த செய்திகள், பிறகு இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டும் என்று கோரி இன்று நடைபெற்றுள்ள போராட்டங்கள்,
எங்களுடைய மாவட்டத்தில் கட்டாயம் ஒரு அமைச்சு பதவி வேணும், ஏனென்றால் எங்களோட மக்கள் சுகாதாரத்தாலேயோ விவசாயத்தாலேயோ நீர்வளத்தாலேயோ எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் எங்களுக்கு எங்களந்த குறைகளை சொல்லி நாங்கள் வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு அமைச்சு பதவி கட்டாயம் வேணும் என்று நாங்கள் கேட்டு.
பல நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருவோருக்கான விசா நடைமுறைகளை தளர்த்துவது குறித்து ஆலோசிக்கப்படுவது குறித்த செய்திகள், தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 60 வயதுக்கும் மேற்பட்டோர் இந்தியாவுக்கு வந்ததும் விசா பெறலாம் என்ற அறிவிப்பால் யார் பயன்பெறுவார்கள் என்பது குறித்த செவி,
60 மேற்பட்டோருக்கு இந்த விசா தரப்பட்டால் அநேகமாக பௌத்த மத சேர்ந்தவர்கள், அநேகமாக புத்தகத்து அநேகமாக வயது வந்தவர்கள் செல்வார்கள், அவர்களுக்கு அது வசதியாக இருக்கும்.
ஆகியோம் நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் அறிவியலும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்லா ஜெகதீசன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
இயற்பியலுக்கான பௌதிகத்துக்கான நோபல் பரிசு பிரிட்டனின் பீட்டர் ஹிக்ஸ் மற்றும் பெல்ஜியத்தின் பிரான்சுவா எய்க்லர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது.
The Royal Swedish Academy of Sciences has decided to award the 2013 Nobel Prize in Physics to Professor François Englert at Université Libre de Bruxelles, Belgique and
கடவுள் துகள்கள் என்று கூறப்படுகின்ற உலகின் மிகச்சிறிய துகள்களான ஹிக்ஸ் போசன் துகள்களை பற்றி எதிர்வு கூறியதற்காக இது அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அணுவை மோதச் செய்யும் பெரிய பரிசோதனை நடந்த சுவிட்சர்லாந்தின் பரிசோதனைக் கூடத்தில் அரை நூற்றாண்டுகளுக்கு பின்னரே இந்த ஹிக்ஸ் போசன் துகள்கள் குறித்த அடிப்படை ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அணுவில் உள்ள துகள்களின் இடை குறித்து புரிந்து கொள்வதற்கான பொறிமுறையை அறிமுகம் செய்ததற்காகவே இவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுவதாக த ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் கூறியிருக்கின்றது.
இத்தாலிய தீவான லம்பதுசாவுக்கு அருகே கடந்த வாரம் மூழ்கிய கப்பலின் கேப்டனை தடுத்து வைத்திருப்பதாக இத்தாலிய அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த கப்பல் மூழ்கியதில் 200 அதிகமானவர்கள் பலியானார்கள். பலர் பலியாக காரணமாக இருந்ததாக துனிஷியாவைச் சேர்ந்த காலித் பென்சலாம் என்னும் இவர் மீது புலன் விசாரணை நடத்தப்படும். கப்பலில் இருந்து உயிர் தப்பியவர்களால் இவர் அடையாளம் காணப்பட்டார். இப்படியான அழிவுகள் தொடராமல் தடுப்பதற்காக மத்திய தரைக்கடல் பகுதியில் தேடுதல் நடத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தை கேட்கப் போவதாக ஐரோப்பிய ஆணையர் கூறியிருக்கிறார்.
மலேரியாவுக்கான தடுப்பு மருந்து குறித்து புதிய சோதனைகளில் சிறார்கள் அந்த நோயை தொற்றுவது அது கணிசமாக குறைத்திருப்பதாக காண்பிக்கின்றன. 7 ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கின்ற 11 ஆய்வு நிலையங்களில் நடத்தப்பட்ட அந்த சோதனைகளில் இளம் சிறார்களில் கிட்டத்தட்ட அது அரைவாசியாக நோயை குறைத்துவிட்டது. குழந்தைகளில் 25% நோய் குறைந்து போய்விட்டது.
It's not the end story yet. We'll have to wait another year until we get the final results and the final follow-up of all of these children.
பாத் மலேரியா இனிஷியேட்டிவ் எனும் அமைப்புடன் சேர்ந்து இந்த தடுப்பு மருந்தை தயார் செய்த பிரிட்டனின் கிளாக்ஸோஸ்மித்க்ளைன் நிறுவனம் மருந்து நிறுவனம் அடுத்த வருடம் இந்த மருந்துக்கான அனுமதியை ஒழுங்குமனத்தினரிடம் கோரப்போவதாகவும் 2015 ஆரம்ப பகுதியில் அதற்கான அனுமதி கிடைக்கலாம் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருக்கிறது. நுழம்புகளினால் கொசுவினால் கடத்தப்படுகின்ற இந்த நோயினால் வருடாந்தம் 600,000 பேர் இறக்கின்றார்கள்.
சிரியாவில் இருக்கும் ரசாயன ஆயுத அழிப்பு மற்றும் கண்காணிப்பு பணிக்கான தனது 2 குழு நிபுணர்களை அனுப்பவிருப்பதாக ரசாயன ஆயுதங்களுக்கு எதிரான சர்வதேச தடுப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த விடயத்தில் சிரிய அரசு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு அளித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் அஹமத் உசும்சு இது நெடிய சிக்கலான தொடர் நடவடிக்கை என்று தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நிபுணர்கள் முன்னிலையில் சிரிய ரசாயன ஆயுத அழிப்பு நடவடிக்கையில் சிரிய அரசு அதிகாரிகள் ஞாயிறன்று இறங்கியிருக்கிறார்கள்.
$2,00,000 செலவில் தனது மகனுக்கு 3 திருமண விழா நடத்திய சீன அதிகாரி ஒருவரை அரசாங்கம் பதவி இடைநீக்கம் செய்திருக்கின்றது. இந்த திருமண விழாவில் ஆடம்பரமான விருந்து, பிரபல கலைஞர்களின் கச்சேரிகள், விருந்தினர்களை ஏற்றி இறக்க ஆடம்பரமான கார்களின் அணிவகுப்பு ஆகியனெல்லாம் நடந்திருக்கின்றன. மணமக்களின் குடும்பத்தினரே பெரும்பாலான செலவுகளை ஏற்றதாக பீஜிங்கு அருகே இருக்கின்ற கிராமம் ஒன்றின் துணைத்தலைவரான மா லியாங் அவர்கள் கூறியிருக்கிறார். பொதுப்பணம் எதுவும் இதில் பயன்படுத்தப்படவில்லை என்று சீன கம்யூனிஸ்ட் கட்சி கூறியிருக்கின்றது. ஆனாலும் ஆடம்பரத்தை இல்லாது செய்வதற்கான புதிய விதிகளை மீறியதற்காக அந்த அதிகாரி பதவி விலக்கப்பட்டதாக அது குறிப்பிட்டிருக்கின்றது.
இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டுக்கான உலகின் பொருளாதார வளர்ச்சிக்கான தனது எதிர்ப்பு குரலை IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் தனது முந்தைய அளவிலிருந்து குறைத்திருக்கிறது. உருவாகி வரும் மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஏற்பட்டிருக்கும் மந்தநிலை காரணமாக தனது முந்தைய எதிர்ப்பு குரலை குறைப்பதாக இந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த புதிய மதிப்பீட்டின்படி இந்த ஆண்டின் நிதி வளர்ச்சி குறித்த தனது முந்தைய மதிப்பீட்டில் 0.3% குறைப்பதாகவும் 2014 ஆண்டுக்கான தனது முந்தைய மதிப்பீட்டில் 0.2% குறைப்பதாகவும் IMF அமைப்பு அறிவித்திருக்கிறது. உலக வளர்ச்சியின் பலவீனமாக இருப்பதாக IMF தெரிவித்திருக்கிறது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு இலங்கை குறிப்பு. வடமாகாண முதல்வராக சிவி விக்னேஸ்வரன் முறைப்படி பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்த போதிலும் 4 அமைச்சு பதவிகளுக்கான நியமனங்கள் தொடர்பில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கு ஒரு அமைச்சு பதவி அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முல்லைத்தீவில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்து நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபைக்கான அமைச்சு பதவிகளை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள இழுபறி நிலை காரணமாக மாகாண அமைச்சர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு அமைச்சு பதவி ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று அங்குள்ள பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து கவன ஈர்ப்பு நடவடிக்கை ஒன்றின் மூலம் இன்று கோரிக்கை விடுத்திருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பெண்கள் அமைப்புகள், மீன்பிடி மற்றும் விவசாயத்துறை சார்ந்த அமைப்புகள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முல்லைத்தீவு அரசு செயலகத்தின் முன்னால் கோரிக்கைகள் அடங்கிய சுலோகாட்டைகளை தாங்கிய வண்ணம் வீதியோரத்தில் கூடி நின்று தமது கவன ஈர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். சுனாமி பேரலைகளினாலும் யுத்தத்தினாலும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களை கொண்ட முல்லைத்தீவு மாவட்டம் அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். தமது மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ள 4 மாகாண சபை உறுப்பினர்களில் ஒருவருக்கு ஓர் அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனிடம் அவர்கள் மகஜர் மூலம் கோரியிருக்கின்றார்கள். இந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கைகளில் கலந்து கொண்டவர்களில் கேப்பா பிளவு மாதர் அபிவிருத்தி சங்க தலைவி சந்திரலீலா மற்றும் உடையார்கட்டு இருட்டுமடு விவசாயிகள் சங்க தலைவர் சதுதாஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஆகியோர் இந்த நடவடிக்கை குறித்து விளக்கம் அளித்தனர்.
எங்களோட முல்லைத்தீவு மாவட்டம் ஒரு அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். 5 தடவை மீட்டிங் வச்சு இன்னும் எங்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் பதவி விரையில் என்ற ஒரு ஆதங்கத்தில் இன்றைக்கு எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ஐயா சம்பந்தன் அவர்களுக்கு எங்களை புறக்கணிக்க வேண்டாம், எங்களுடைய மாவட்டத்துக்கு கட்டாயம் ஒரு அமைச்சு பதவி வேணும், ஏனென்றால் எங்கட மக்கள் சுகாதாரத்தாலேயோ விவசாயத்தாலேயோ நீர்வளத்தாலேயோ எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் எங்களுக்கு எங்களுந்த குறைகளை சொல்லி நாங்கள் வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு அமைச்சு பதவி கட்டாயம் வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கோம்.
முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் மனதால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஊரால பாதிக்கப்பட்ட துன்பதுயரத்தில இருந்து காணியபகரிப்புல இருந்து எல்லா பிரதேசமான முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க இல்லையென்னு மக்கள் ஒரு குழப்ப நிலையில உள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அமைச்சர் பதவி கொடுக்க இல்ல, முல்லைத்தீவு மாவட்டத்தை புறக்கணிக்கப்பட்டு நாங்கள் இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் சார்பாக இந்த மகஜரை எங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையகத்துக்கு கையளித்திருக்கிறோம்
என அவர்கள் தெரிவித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் மற்றும் மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோருக்கு அனுப்பி வைப்பதற்காக தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை முல்லைத்தீவு மாவட்ட மாகாண சபை உறுப்பினர்களாகிய டாக்டர் சிவமோகன் மற்றும் எம் ரவிகரன் ஆகியோரிடம் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கையளித்திருக்கின்றார்கள். 4 பேர் அடங்கிய மாகாண சபை அமைச்சரவையை அமைப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளின் தலைவர்கள் பல தடவைகள் கூடி பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார்கள். அமைச்சு பதவிகள் மாவட்ட ரீதியாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் மத்தியில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றும் பலவாறாக கோரிக்கைகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆயினும் அமைச்சர்களை நியமிப்பதில் இன்னும் இறுதி முடிவுகள் எட்டப்பட்டதாக தெரியவில்லை. இந்த நிலையில் மாகாண சபை அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களின் விவரங்களை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை 2 விஜயமாக இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து தெல்லிப்பளை தந்தை செல்வாபுரம் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற இந்திய வீட்டு திட்டத்தை பார்வையிட்டிருக்கின்றார். அங்கு முழுமை பெற்றுள்ள 2 வீடுகளை பயனாளிகளிடம் அவர் கையளித்திருக்கின்றார். இதனையடுத்து யாழ்ப்பாணத்திற்கு சென்ற அவர் முதலமைச்சர் சி வி விக்னேசன் அவர்களையும் சந்தித்து பேச்சு
என்ற முகவரி மூலமும் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் மத்திய மாநில அரசுகளில் உள்ள மொத்த பணியிடங்களில் 3% இடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அந்த இடங்கள் 3 மாதத்துக்குள் நிரப்பப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இந்த திட்டம் முறையாக அமல்படுத்தப்படுவதில்லை. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
இந்திய உச்சநீதிமன்றம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணிகளில் 3% இடங்களை ஒதுக்கித் தர வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை பல்வேறு காரணங்களினால் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு பல மட்டங்களிலும் மறுக்கப்படுகிறது. அது வருத்தத்திற்குரியது. இந்நிலையில் அம்மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டியதோ அரசின் கடமை என கூறியிருக்கிறது. எனவே அடுத்த 3 மாதங்களில் அனைத்து மட்டங்களிலும் அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களிலும் 3% இடங்களில் மாற்றுத்திறனாளிகளை நியமிக்கும் பணி நிறைவு பெற வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒதுக்கீடு செய்யப்படும் இடங்கள் 50% தாண்டக்கூடாது என்ற உத்தரவு மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பளிப்பதை கட்டுப்படுத்தாது எனவும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் தீபக் 1995 அம்மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு வழி செய்யும் சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டாலும் கூட இப்போதுதான் அதன் பயனை முழுமையாக மாற்றுத்திறனாளிகள் அனுபவிக்கும் வகையில் தீர்ப்பு வந்திருக்கிறது, அதை வரவேற்க தகுந்தது என்றார்.
இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த திரு ஏ பி ஷா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கின்ற பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு கண்டறியப்பட்டுள்ள இடங்களில் மாத்திரம்தான், அந்த பணியிடங்களுக்கு மாத்திரம்தான் 3% இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகும் என்கின்ற அந்த சட்டத்தினுடைய சரத்தை மாற்றி அமைத்து ஒரு நிறுவனத்தின் மொத்தம் 70 பணியிடங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அந்த 70 பணியிடங்களை தான் கணக்காக கொண்டு அதிலிருந்துதான் 3% இடஒதுக்கீடை நீங்கள் கணக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். இந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கை எதிர்த்து மத்திய அரசாங்கமே மேல்முறையீடுக்கு சென்றது. மத்திய அரசாங்கமே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்ததன் காரணமாக உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை விதித்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த இடைக்கால தடையை எதிர்த்து திரு அகர்வால் ருங்டா அவர்களும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பும் இது தொடர்பாக ஒரு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்த காரணத்தினால் இப்பொழுது உச்சநீதிமன்றம் மொத்த பணியிடங்கள் அந்த மொத்த பணியிடத்தையும் தான் கணக்கீடாக கொண்டு நீங்கள் எப்படியாவது அந்த 3% உங்களுடைய நிறுவனத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இதை பார்க்க போனால் இதுதான் சம வாய்ப்புகளுக்கான ஒரு சரியான தளத்தை இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் 1995 வந்ததுக்கு அப்புறமாக கூட 18 ஆண்டு காலம் போராடி மத்திய அரசே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடை கொடுப்பதிலே அவ்வளவு ஆர்வம் காட்டாமல் மாற்றுத்திறனாளிகள் மேல் எந்த அளவு இவர்கள் உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த முகத்திரையை கிழிக்கும் வண்ணமாகத்தான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இந்த வரலாற்று முக்கியத்துவமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்த உண்மை.
இவ்வாறு மாற்றுத்திறனாளிகளுக்கென சில இடங்களை ஒதுக்கும் முறையினை கைவிட்டு மொத்த பணியிடங்களில் 3% ஒதுக்கீடு எனும் தீர்ப்பின் விளைவாய் நாட்டில் உள்ள 10 கோடி மாற்றுத்திறனாளிகளில் கணிசமானோர் பயன்பெறுவர் என்றார் அவர். சரி, அவ்வாறு கிடைக்கும் இடங்களை பயன்படுத்தும் திறன் படைத்தவர்கள் போதுமான அளவில் இருப்பார்களா? நிச்சயம் இருக்கிறார்கள் என்கிறார் தீபக்.
தமிழகத்தில் மாத்திரமே 1,00,000 மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு வேலை வாய்ப்புக்காக பதிவு பண்ணிவிட்டு இன்றைக்கு வேலை வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக அரசினுடைய இணையதளத்திலே இது இருக்கிறது. எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளும் 1,00,000 மக்களாக படித்து மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். 1,00,000 பேர் சிறப்பு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில்.
தமிழ்நாடு கூட்டமைப்பின் பொதுச்செயலர் திம்மச்சந்திரன் குறிப்பிட்டார்,
டிசபிலிட்டி கோட்டாவிலே வராம சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய 100% பார்வையிழந்த ஒரு பார்வையற்ற சகோதரர் பொது பிரிவில் போய் நீதிபதியான அதுவிலே தேர்வு செய்யப்பட்டு விட்டார். ஆனால் அவருக்கு பார்வை இல்லை என்ற ஒரே குறைக்காக அவரை ரிஜெக்ட் செய்தாங்க. ஆனால் அதை நாங்கள் கமிட்டியில் உட்காந்து மிகப்பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மணப்பாறை நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு நாங்கள் போராடி தான் பெறப்பட்டோம். அப்படி பல பார்வையற்றவர், கை கால் முடியாதவர், இன்னைக்கு ஐஏஎஸ் தேர்வு வரைக்கும் எழுதி எங்களுக்கு அந்த பணியிடத்தில் பார்த்து செய்தும் அந்த குரூப் ஏ போஸ்ட்டை கொடுக்காம நிலை இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல தமிழகத்திலும் பல பேர் காத்து கொண்டு இருக்கிற நிலை இருக்கிறது.
அமைப்பின் செயலர் மகேஸ்வரி, மாற்றுத்திறனாளிகள் பால் அக்கறையும் இல்லை, அலுவலகங்களில் அவர்களுக்கான வசதியும் இல்லை என்று வருந்துகிறார்.
கடந்த இரண்டு நாட்கள் முன்னாடி நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அதில் ஒரு அம்மா வந்து 25 வருஷமாக அவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாதியில் பார்வை போயிருக்கு. அந்த அம்மா வந்து ப்ரமோஷன் கொடுக்காமல் 25 வருஷமாக டெலிஃபோன் ஆப்ரேட்டராகவே வச்சுருக்காங்க. இது வந்து எங்களுக்கு அப்போ 1995 பிடபிள்யூ ஆக்ட் எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஈக்குவல் ரைட்ஸு, சம வாய்ப்பு, சம உரிமை, முழு பங்கேற்புன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த ப்ரமோஷனை கொடுக்கலனா வந்து அது இல்லைன்னு தானே அர்த்தம். அது ஃபெசிலிட்டிஸும் இல்லை எங்களுக்கு வந்து. இப்போ வீல் சேரில் போய், இப்போ உதாரணம், இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து வீல் சேரில் போகிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஆக்சசபிளான டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது. அந்த அதுவும் ஃப்ளோர் மாடியில் இருக்கும், ஆக்சசபிள் கிடையாது. கீழே வேலை பண்ணுவாங்க, மேலே வந்து டாய்லெட் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் எத்தனை பில்டிங்கில் ரேம்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருக்கலாம். அதுவும் பார்க்கணும், ஆக்சசிவ் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாஸ் இல்லை அவங்களுக்கு. அந்த வந்து கம்ப்யூட்டரில் ஜாஸ் கிடையாது. உதாரணம், எங்களுடைய பேரவையின் ட்ரெஷரரே வந்து ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நல்ல திறமை வாய்ந்த ஒரு பெண்மணி, அவங்கள வந்து போன டெலிகாலராக தான் உட்கார வச்சுருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு ஜாஸ் அந்த கம்ப்யூட்டரில் கொடுத்து அவங்களையும் வேலை பண்ணலாம் இல்லையா, அதை பண்ண விடுறது கிடையாது.
இனி வரும் காலங்களில் இந்நிலை மாறக்கூடும் என்று மாற்றுத்திறனாளிகள் நம்புகின்றனர்.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் அளித்த தகவலை கேட்டீர்கள். நேபாளம், பூட்டான் போன்ற நெருங்கிய அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்கள்தான் இந்தியாவுக்குள் விசா இன்றி வந்து செல்ல முடியும் என்ற நிலை இருக்கிறது. சுற்றுலாவை பெருக்கும் வண்ணம் இப்போது இந்திய அரசு அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட 40 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகளை தளர்த்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தெற்காசிய கூட்டமைப்பான சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த 60 வயதை தாண்டியவர்கள் இனி இந்தியாவுக்கு வந்து விசா பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நடைமுறை தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் குறித்த செய்திகளுடன் மணிவண்ணன்.
இந்திய அரசு இந்தியாவுக்கு சுற்றுலா வர விரும்பும் பயணிகளுக்கு விசா வழங்குவதில் சில விதிகளை தளர்த்தியிருக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, சீனா போன்ற 40 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் இந்தியாவுக்கு சுற்றுலா விசா பெற அவர்களின் நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களை அணுகாமலே இணையத்தின் மூலம் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பிவிட்டு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தவுடன் விமான நிலையத்தில் அவர்களுக்கு விசா வழங்கப்படும் என்று இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பில் தெற்காசிய நாடுகள் எதுவும் சேர்க்கப்படவில்லை. ஆனால் உலகின் அனைத்து நாடுகளிலும் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் விமான நிலையத்தில் வந்து சேர்ந்தவுடன் விசா வழங்கும் வசதி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தெற்காசிய நாடுகளும் அடங்கும். வந்து சேர்ந்தவுடன் விசா என்று அழைக்கப்படும் இந்த ஆன் அரைவல் விசா என்ற வசதியை இந்திய அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இந்திய சுற்றுலா தொழில் முகவர்களிடமிருந்து ஏற்கனவே கோரிக்கைகள் இருந்து வந்த நிலையில் இந்திய அரசின் இந்த அறிவிப்பு குறித்து இந்திய சுற்றுலா முகவர்கள் சம்மேளனத்தைச் சேர்ந்த பஷீர் அகமது அவர்களிடம் கேட்டேன்.
இது எங்களுடைய இந்த டிராவல் ஃபெட்டனுடைய நீண்ட கால கோரிக்கை. எங்கள் டூரிசம் மினிஸ்டரிடம் நாங்கள் வைத்திருந்தோம். நாங்கள் இந்த மாதிரி விசான் அரைவல் சிஸ்டம் வச்சுருந்தா நிறையா நாட்டுடைய மக்கள் டூரிஸ்டாக வந்து எளிதான முறையில் இந்த நாட்டுக்குள் நுழைவதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதற்காக இந்த கோரிக்கை இந்த இவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்றினதுக்கு முதல்ல இந்திய நாட்டுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசிய டிராவல் பற்றி சார்பாக சார் கண்ட்ரிலேருந்து வர்றவங்களுக்கும் இந்த வசதியை ஏற்படுத்த வேண்டும்ங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. அண்ட் அதில் 80 வயசு அந்த மாதிரி வயதானவர்களுக்கு, 60 வயசு அதாவது வயதானவர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. அது அதை விட எல்லாருக்கும் சார் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்களும் இந்த விசான அரைவல் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்தோம்.
சரி, இது தவிர இந்த விசா ஆன் அரைவல் வந்த விமான நிலையத்துக்கு வந்தவுடன் விசா என்ற வசதி மட்டும் இந்தியாவிலே இந்தியாவுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திவிடும் என்று நம்புகிறீர்களா, அல்லது இந்திய சுற்றுலாத்துறையிலே அடிப்படையிலே இந்த கட்டமைப்பு வசதிகள், சுற்றுலா இடங்களிலே சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு வசதி மற்றும் சமூக பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள், அதையெல்லாம் கலைந்தால்தான் சுற்றுலா இந்தியாவிலே பெரிய அளவுக்கு பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்றும் சொல்கிறார்கள். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
முக்கியமான இது வந்து என்னன்னா, முதல்ல வர்றதுக்கான விசா வாங்குவது கடினமாக்கப்பட்டா எப்படி டூரிஸ்ட் இந்தியாவுக்கு வருவாங்கிறதுனால தான் நாங்கள் விசா அரைவல் ஈஸியாக வைக்கணும், பர்டிகுலர்லி இப்ப தாய்லாந்து போன்ற நாடுகள் வந்து இன்னைக்கு டூரிசத்துல பிரபலயமா அடைஞ்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் விசா ஆன் அரைவல் என்கிறத வந்து நாங்க சுட்டி காட்டணும். அதற்காக தான் இது முதல் இதுதான். அது மூலம் இல்லாம நீங்க சொன்ன அந்த கட்டமைப்பு மற்ற ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால பிரபலயமான எல்லா மெட்ரோலையும் வந்துருச்சு. இப்ப சொல்ல போனா இன்னைக்கு சென்னையில இல்லாத பிராண்ட் ஹோட்டல்ஸ் இல்ல
என்றார் பஷீர் அகமது. தெற்காசிய நாடுகளுக்கு இந்த வசதி விஸ்தரிக்கப்படவில்லை, ஆனாலும் அந்த நாடுகளைச் சேர்ந்த 60 வயதை தாண்டிய பயணிகளுக்கு இந்த வசதி தரப்படும் என்ற அறிவிப்பை பற்றி இலங்கையின் சுற்றுலாத்துறையின் செயலராக இருந்து ஓய்வு பெற்ற ராமானுஜம் அவர்களை கேட்டேன்.
60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இந்த விசா தரப்பட்டால் அநேகமாக பௌத்த மத சேர்ந்தவர்கள், அநேகமாக புத்தகாக்கு அநேகமாக வயது வந்தவர்கள் செல்வார்கள், அவர்களுக்கு அது வசதியாக இருக்கும். ஆனால் சுற்றுலா, இந்தியாவுக்கு சென்று சுற்றுலா பார்க்க வேண்டியது அதிகமாக இளைஞர்களும் யுவதிகளும் தான் செல்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த இது அவ்வளோ ஒரு நன்மையை தராது. ஆனால் இந்த மாதிரி விசா ஆன் அரைவல் என்றது நாங்கள் இலங்கையிலே கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னால் இதை ஆரம்பித்து வைத்தோம். அதன் பிறகு அண்மை காலத்தில் அந்த இது இலங்கையர்களுக்கு விசா தரும் நாடுகளுக்கு மட்டும், அதாவது விசா நிறைவேல் தரும் நாடுகளுக்கு மட்டும் கணிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆன்லைன் விசா மூலம் தரப்படுகின்றது. ஆனால் இந்த ஆன்ரபிள் விசா என்பது ஒரு சுற்றுலாத்துறைக்கு மிகவும் தேவையான ஒரு விடயம். ஏனென்றால் அநேகமான நாடுகளில் தூதரங்கள் மிக தூரத்தில் இருப்பதனால் அங்கிருந்து விசா கெடுப்பதற்கு மிக நாள்கள் செல்கின்றன. ஆகவே சுற்றுலாக்கு வரும் பயணிகள், சுற்றுலாத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு இந்தியாவில் உள்ள சுற்றுலாத்துறை இது ஒரு பெரிய நன்மையை தரும் என்று தான் நான் நினைக்கின்றேன்.
நீங்கள் அந்த பௌத்த யாத்ரீகர்களை பற்றி குறிப்பிட்டீர்கள். அவர்கள் கூட 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் புத்தகயாவுக்கு சென்றால் கூட அவர்களுக்கு துணையாக அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அல்லது மகன்கள் அந்த மாதிரியான குடும்பத்தினர், இளைய 60 வயதுக்கு கீழ்பட்ட இந்த கீழே உள்ள குடும்பத்தினர் செல்வது என்பது தேவைப்படலாம். எனவே இது பெரிய அளவு அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும் ஆன் அரைவல் விசா என்பது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
அதான் நான் சொன்ன ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கேன் என்றால் அநேகமாக இலங்கையிலிருந்து புத்தகையாக செல்வர்கள் அநேகமாக வயது வந்தவர்கள் தான் செல்கின்றார்கள். இந்த உண்மையாக இந்த புத்தகாயக்கு செல்வர்கள் வந்து இந்த கிராமப்புறங்களில் இருந்து தான் செல்கின்றார்கள். அவர்களுக்கு கொழும்பில் வந்து விசா எடுப்பது என்றதெல்லாம் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூறியது போது அவர்களோட துணை செல்பவர்களுக்கு இல்லாத போது அந்த அவர்களுக்கு அந்த கஷ்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும்
என்றார் ராமானுஜம்.
இந்திய விசா நடைமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளது குறித்த செய்திகளை தொகுத்தளித்தவர் மணிவண்ணன். இத்துடன் இன்றைய இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு விளையாட்டுச் செய்தி. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீனிவாசன் அந்த பதவியை ஏற்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதே சமயம் கிரிக்கெட் விளையாட்டில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட விசாரணை ஆணை ஒன்றையும் உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் டெல்லியில் இருக்கும் பிபிசி பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கீதா ராஜன்.
இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக என் ஸ்ரீனிவாசன் பதவி ஏற்கலாம் என்று உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி முகுல் முட்கல் தலைமையில் விசாரணைக் குழு ஒன்று இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் சூதாட்ட முறைகேடுகள் தொடர்பாக 4 மாதங்களுக்குள் விசாரணை ஒன்றை நடத்த வேண்டும் என்றும், இதில் இந்திய கிரிக்கெட் வாரியமோ அல்லது என் ஸ்ரீனிவாசனோ தலையிடக்கூடாது என்றும் அறிவித்துள்ளது. சென்ற ஆண்டு இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் இடம்பெற்ற முறைகேடுகளில் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த், ஸ்ரீனிவாசனின் மருமகனான குருநாத் மெய்யப்பன் உள்ளிட்ட சிலருக்கு தொடர்பு உள்ளது என்று காவல்துறையினர் குற்றஞ்சாட்டி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இது தொடர்பாக உள்ளக விசாரணைக்கு ஏற்பாடு செய்த இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் குழு ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரது மருமகன் மீது தவறுகள் இல்லை என கூறி முடிவெடுத்திருந்தது. ஸ்ரீசாந்த் மற்றும் அங்கித் ஷாவான் ஆகியோருக்கு கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொள்ள ஆயுள் தடை விதிக்கப்பட்டது. அமித் ஷாவுக்கு 5 ஆண்டுகால தடையும் சித்தார்த் திரிவேதிக்கு 1 ஆண்டுகால தடையும் விதிக்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் விசாரணை குழு அமைக்கப்பட்ட விதம் மற்றும் அதன் அறிக்கை ஆகியவற்றை எதிர்த்து பீகார் கிரிக்கெட் சங்கம் உச்சநீதிமன்றத்தை அணுகிய போது இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது.
இத்துடன் செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குவோர் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் மலேரியாவுக்கான புதிய தடுப்பு மருந்து குறித்த செய்தியை பார்க்கலாம். மலேரியாவுக்கான தடுப்பு மருந்து குறித்த புதிய பரிசோதனைகள் சிறார்களில் மலேரியா தொற்றுவதை பாதியாக குறைக்க முடியும் என்று நிரூபித்திருக்கின்றன. 7 ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள 11 ஆய்வு நிலையங்களில் 15,500 சிறார்கள் மத்தியில் நடத்தப்பட்ட இந்த புதிய சோதனைகள் RDSS என்கிற இந்த புதிய மலேரிய தடுப்பு மருந்து இளம் சிறார்களிடம் ஏற்படும் மலேரிய தொற்று ஏறக்குறைய பாதியாக குறைந்துவிட்டதை காட்டியிருக்கிறது. 6 வாரத்திற்கும் 12 வாரத்திற்கும் இடையிலான இளம் பிள்ளைகள் மத்தியில் இந்த தடுப்பு மருந்தானது மலேரிய தொற்றை 25% குறைத்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த பரிசோதனை முடிவுகள் தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் நடந்த மருத்துவ மாநாட்டில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாத் மலேரியா இனிஷியேட்டிவ் என்னும் தன்னார்வ அமைப்புடன் சேர்ந்து இந்த தடுப்பு மருந்தை தயார் செய்யும் முன்னெடுப்பை செய்து வரும் பிரிட்டனின் கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் மருந்து நிறுவனம் தமது இந்த புதிய மலேரிய தடுப்பு மருந்துக்கான அனுமதியை ஐரோப்பிய மருந்தாளுமை முகாமைத்துவத்திடம் அடுத்த ஆண்டு கோரப்போவதாக தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய மருந்தாளுமை முகாமைத்துவம் அனுமதிக்கும் பட்சத்தில் 2015 ஆண்டிலிருந்தே உலக சுகாதார நிறுவனம் இந்த தடுப்பு மருந்தை பரிந்துரைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் இந்நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறது. சஹாராவுக்கு தெற்கே இருக்கும் ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டும் கொசுவினால் பரவும் மலேரியாவினால் ஆண்டுக்கு 600,000 பேர் இறக்கிறார்கள். இவர்களையும் சேர்த்து உலக அளவில் ஆண்டுக்கு 800,000 பேர் மலேரியாவுக்கு பலியாகிறார்கள். ஒரு நிமிடத்திற்கு 2 குழந்தைகள் வீதம் உலக அளவில் மலேரியாவால் இறக்கின்றனர். இந்த பின்னணியில் மலேரியாவுக்கான இந்த புதிய தடுப்பு மருந்து மிகப்பெரிய நன்மையை பயக்கும் என்று பல்வேறு மருத்துவர்களும் மருத்துவ அமைப்புகளும் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகள் தவிர்த்து இந்தியா, இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளிலும் மலேரியா என்பது முக்கிய உயிர்கொல்லியாக நீடிக்கிறது. இந்த பின்னணியில் மலேரியாவுக்கான இந்த புதிய தடுப்பு மருந்து இந்தியா, இலங்கையில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சென்னையில் இருக்கும் பொது சுகாதார செயற்பாட்டாளரும் மருத்துவருமான ராக்கால் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஆக்சுவலா வந்து டெக்னாலஜி வந்து நிறைய வந்து மருத்துவத்துக்கு வந்து உதவி செய்யறது. அண்ட் பல டெக்னாலஜிஸ்னால பல ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு மக்களோட உயிர் வந்து சேவ் ஆயிருக்குன்றது வந்து தெரியுது. ஆனா வந்து எந்த டிசீஸுக்கு வந்து எந்த டெக்னாலஜி இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் ஓவரால் அந்த டிசீஸோட ஃபுல் எபிடிமியாலஜி, அது எப்படியெல்லாம் பரவுது, எங்க பரவுது, எதனால் பரவுது, அதெல்லாம் வந்து ஃபுல்லா புரிஞ்சிக்காம வந்து அந்த ஒரு டெக்னாலஜியை வந்து மதிப்பீடு செய்யறது வந்து தப்பு. ஸோ ஜென்ரலா வந்து டெக்னாலஜி வேக்சின்ஸ் வந்து பொதுவா வந்து மக்களோட மனசுல வந்து அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து ஐ வுட் ஹாவ் அ லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ் அண்ட் ஐ வுட் வெயிட் பிஃபோர் காலிங் திஸ் அ ஜெனுவின் பிரேக் த்ரூ.
ஏன் அப்படி கூறுகிறீர்கள்?
இது 2-3 விஷயம் வந்து இதுல முக்கியமான பாயிண்டா வந்து எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அந்த டெக்னாலஜியே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த வேக்சின் டெவலப்மெண்ட், மலேரியாக்கு வேக்சின் டெவலப்மெண்ட் நம்ம அதோட வரலாறு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமா வந்து தே ஹவ் பீன் ட்ரைங் டு டெவலப் வேக்சின்ஸ். இப்போ இந்த வேக்சினே வந்து கிளாக்ஸோ சொல்றாங்க 30 வருஷமா டெவலப் பண்ண ட்ரை பண்ணோம். அது ஏன் என்றால் வந்து அந்த மலேரியா பாரசைட் வந்து மிக சீக்கிரமா மிக ஃபாஸ்டா வந்து அதை வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு வேக்சின் டெவலப் பண்ணா அந்த வேக்சினை வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து வேக்சின்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சுலபமா வந்து முன்னாடி வரலாறு வந்து காட்டிருக்கு. ஸோ இந்த வேக்சின் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கோன்றது வந்து டைம் தான் வந்து சொல்லுன்றது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து எனி டெக்னாலஜி அதை வந்து மக்கள் கிட்ட போய் சேரணும், அப்போதான் வந்து அந்த டெக்னாலஜி நிஜமான பிரேக் த்ரூ வந்து கொண்டு வரலாம். நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹெல்த் சிஸ்டம், சுகாதார அமைப்பு வந்து தேவைப்படுது. நமக்கு என்ன இங்க தெரிய வருது, நம்ம ஆக்சுவலா அது பார்த்தோம்னா எங்க எங்க மலேரியா வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அங்க அங்க வந்து ஆக்சுவலா ஹெல்த் சிஸ்டம் வந்து மிக வீக்கா இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து இது வந்து இந்த டெக்னாலஜி வந்து யாருக்கு அது தேவையோ அவங்கள்ட்ட வந்து போய் நிஜமா வந்து சேருமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய வந்து கேள்விக்குறி. மூணாவது முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா மற்ற வேக்சின்ஸ் பத்தி நம்ம சிம்பிளா வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா மீசல்ஸ் வேக்சின்ஸ் இருக்கு, டிப்தீரியா, டெட்டனஸ் இதெல்லாம் வேக்சின்ஸ் எல்லாம் ஏற்கனவே பல்லாண்டு காலமா வந்து இருக்கு நம்ம கிட்ட. இன்னும் வந்து இந்தியாவில வந்து 50% மேல சில்ட்ரன் வந்து வேக்சினேட் ஆகல. தட் இஸ் சிம்பிள் வேக்சின்ஸ் ஆல்ரெடி வந்து 30-40 இயர்ஸ் இருக்கிற வேக்சின்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற வேக்சின்ஸ் 40 வருஷம் 50 வருஷத்துல வந்து we have still not been able to vaccine our population. அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு புது வேக்சின் வந்து எந்த அளவுக்கு நிஜமா வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்க போறதுன்றது வந்து பெரிய கேள்விக்குறி.
பொது சுகாதார செயற்பாட்டாளரும் மருத்துவருமான ராக்கால் அவர்கள். நேயர்களே, இவரது செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டுகள் தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.